السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا إِمَّا يَبْلُغَنَّ عِندَكَ الْكِبَرَ أَحَدُهُمَا أَوْ كِلَاهُمَا فَلَا تَقُل لَّهُمَا أُفٍّ وَلَا تَنْهَرْهُمَا وَقُل لَّهُمَا قَوْلًا كَرِيمًا وَاخْفِضْ لَهُمَا جَنَاحَ الذُّلِّ مِنَ الرَّحْمَةِ وَقُل رَّبِّ ارْحَمْهُمَا كَمَا رَبَّيَانِي صَغِيرًا قال رسول الله صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية رواه البخاري கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதமான ரமலான் மாதத்தில் இரவு தொழுகை என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு இபாதத்தை நிறைவேற்றிவிட்டு மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் சபதம் ஏற்போம் என்ற தலைப்பில் பல்வேறு விஷயங்களை நாம் பார்த்த வண்ணமாக இருக்கிறோம். அந்த வரிசையில் இன்னைக்கு எது விஷயமாக இன்ஷா அல்லாஹ் நாம் சபதம் ஏற்க வேண்டும் என்று சொன்னால், பெற்றோர்களை பேணுவோம், அவர்களுக்கு பணிவிடை செய்வோம் என்கிற விஷயத்தில் இன்ஷா அல்லாஹ் நாம் சபதம் ஏற்றுக்கொள்ளலாம். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, திருமறையு குர்ஆன்ல பெற்றோர்களை பேணக்கூடிய விஷயத்தை எந்த அளவுக்கு இஸ்லாம் வலியுறுத்தி சொல்கிறது என்பதை ஒரு பக்கம் பார்க்க வேண்டும். இன்னொரு பக்கம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழலை நீங்கள் பார்த்தால், இன்னைக்கு வந்து உறவா பணமா என்று வருகிற போது எது மிகைத்து விடுகிறது? பணம் வந்து மிகைத்து விடுகிறது. அண்ணனை விட, தம்பியை விட, அதாவது பெற்றோர்களை விட ஒரு பிரச்சனை என்று வருகிற போது, அல்லது சொத்துக்கள் என்று வருகிற போது எது மேலோங்குதுன்னு சொன்னா, எது மேலோங்குது? உறவு வந்து மேலோங்க மாட்டுக்குது என்பதை நிதர்சனமாக எல்லோருடைய குடும்ப வாழ்க்கைகளிலும் இன்றைக்கு நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இஸ்லாமிய பண்பாடு பிரகாரம் பணமா உறவா என்று சொன்னால் எதுக்கு முக்கியத்துவம் ஜாஸ்தியா இருக்குது? உறவுக்கே முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இத பெற்றோர்களை பேணுகின்ற விஷயமாக, பணிவிடை செய்கின்ற விஷயமாக திருமறை குர்ஆனின் சூரத்து நிசா என்று சொல்லக்கூடிய 4வது அத்தியாயத்தின் 36வது வசனத்திலே அல்லாஹ் கட்டளை போடுகிறான், வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஅன் வபில் வாலிதைனி இஹ்ஸானா, நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள் என்று சொல்லிவிட்டு, வலா துஷ்ரிகு பிஹி ஷைஅன், எக்காரணத்தை முன்னிட்டும் அல்லாஹ்வுக்கு நீங்கள் யாரையும் எதையும் இணையாக ஆக்கிவிட வேண்டாம் என்றும் கட்டளை போட்டுவிட்டு, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைக்கு பிறகு இரண்டாவதாக நாம் யாருக்கு கடமைகளை செய்ய வேண்டும், யாருக்கு பணிவிடைகளை செய்ய வேண்டும் என்று சொன்னால், வபில் வாலிதைனி இஹ்ஸானா, உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் கடமைகளை செய்யுங்கள், அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்யுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமைக்கு அடுத்தபடியாக நம்ம யாரு கடமை செய்யணும்? அம்மா பாப்பாவுக்கு வந்து கடமை செய்யணும்ங்கிறதுக்கு இந்த ஆயத்து வந்து அழகான ஆதாரம். மட்டுமில்லாம நம்ம எல்லாம் வந்து சுக்ரியா பண்ணணுமா இல்லையா, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டுமா இல்லையா, இதுல முதல்ல நம்ம யாருக்கு நன்றி செலுத்தணும்? நம்மளை படைச்ச அல்லாஹ்வுக்கு என்ன செய்யணும்? நன்றி செலுத்த வேண்டும். இரண்டாவதாக நாம் யாருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னால், அனிஷ்குருலி வலி வாலிதை, திருமறை குர்ஆனில் சூரா ஃபுர்கான் என்று சொல்லக்கூடிய 31வது அத்தியாயத்தின் 14வது வசனம், அதில் அல்லாஹ் பேசுகிறான், அனிஷ்குருலி, நீங்கள் எல்லோரும் எனக்கு என்ன செய்யுங்கள், முதலில் சுக்ரு பண்ணுங்கள், நன்றி செலுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு, எனக்கு அடுத்தபடியாக வலி வாலிதைக்கு, உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள், நன்றி செலுத்துங்கள் என்று பேசுகிறானே. அவ தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக வருகிறது இல்லையா, இரண்டாவது இடத்தில் வருகிறது என்பதற்கு இந்த ஆயத்து அழகான ஆதாரம். அதே மாதிரி நீங்க பாத்தீங்களா, சஹீஹுல் புகாரியில இமாம் புகாரி அவர்கள் 527வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் வந்து பதிவு பண்றாங்க. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் உட்கார்ந்து மார்க்க சம்பந்தப்பட்ட செய்திகளை பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஒரு சஹாபி ரசூலாட்ட வந்து கேள்வி கேட்பாங்க. கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, ஐயுல் அஅமாலி அஹப்பு இலல்லாஹ் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்களில் மிகச்சிறந்த அமல் எது என்று ஒரு கேள்வி கேட்டாங்க. கேட்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு வந்து பதில் சொன்னாங்க, அஸ்ஸலாத்து லி வக்தியா, தொழுகையை அவருடைய வக்தியிலே துழுவது, அந்தந்த வக்தியில அந்தந்த தொழுகைகளை தொழுது முடித்து விடுவது அப்படின்றாங்க. அவர் இரண்டாவது மறுபடியும் கேட்பாரு, இரண்டாவது மிகச்சிறந்த அமல் என்ன என்று கேட்டார். அதற்கு நபிகள் நாயகம் சொன்னார்கள், பிர்ருல் வாலிதைனி, பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வது என்றார்கள். மூன்றாவது எது என்று கேட்டார், அல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், அநியாயங்களுக்கு எதிராக அக்கிரமங்களுக்கு எதிராக நீங்கள் போராடுவது என்று சொன்ன செய்தியை இமாம் புகாரி வந்து பதிவு பண்ணிருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுக்கு நேசமான அமல்கள்லயே இரண்டாவது அமல் என்ன, துலுகைக்கு அப்புறம் உள்ள அமல் என்ன, பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வது என்பதற்கு இந்த ஹதீஸ் அழகான ஆதாரம். அதே மாதிரி அதே புகாரியில 5972வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போர்க்கள ஒரு சமயம், அவ சஹாபாக்களை போருக்காக என்ன பண்றாங்க, ஒன்று திரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. போர் சம்பந்தப்பட்ட செய்திகளை சொல்லி, அதனுடைய சிறப்புகளை சொல்லி, நீங்க எல்லாம் போருக்கு வாங்க, அல்லாஹ்வுக்காக இந்த மார்க்கத்தை என்ன செய்யணும், மேலோங்குவதற்காக போருக்கு வாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை வந்து போருக்காக வந்து ஒன்று திரட்டுறாங்க. அப்ப ஒரு சஹாபி வந்தாரு, அவரும் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து, உபாயோக அலல் ஜிஹாத் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் உங்களுடைய கையில் பையாத்து பண்ணுகிறேன். எதற்குரிய பையாத்து என்று சொன்னால், நான் அல்லாஹ்வுக்காக போர் செய்வேன், ஜிஹாது பண்ணுவேன், என்ன பண்றேன், நான் பையாத்து பண்றேன் என்று அந்த சஹாபி சொன்னார். சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க, உங்களுக்கு வந்து வயதான பெற்றோர்கள் யாரும் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டாங்க. அவர் இருக்கிறாங்க, ஹயாத்தா இருக்கிறாங்க என்று அவர் சொன்னார். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, பர்ஜி ஐலா வாலிதைக்க, உங்களுடைய வயதான பெற்றோர்களிடத்துல நீங்கள் திரும்பி செல்லுங்கள். திரும்பி சென்று அவ்விருவர்களுக்கும் நீங்கள் என்ன செய்யுங்கள், அழகான முறையில் பணிவடை செய்யுங்கள். போருக்கு கூப்பிடுறாங்க, அவர் வருவண்டாரு. ஜிஹாது என்பது வந்து பெரிய ஒரு மர்த்தவா, பெரிய ஒரு தரஜாவை தருகிறது. அதை நோக்கி அவர் வருகிற போது, இதுக்கு நீங்க வராது, எங்க போங்க, உம்மா பாப்பாவுக்கு போய் பணிவடை செய்யுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிட்ட சொன்னாங்கிற இந்த செய்தியை இமாம் புகாரி பதிவு பண்ணிருக்கிறாங்களே. அப்ப பெற்றோர்களை மார்க்கத்தில் எந்த அளவுக்கு பேண வேண்டும் என்பதற்கு இந்த வசனங்கள் ஹதீஸுகள் தெளிவான சான்று. மட்டுமில்லாம என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நம்ம எதுக்கு வந்து பெற்றோர்களை பேண வேண்டும் என்று சொன்னால், அதுக்கு அல்லாஹ் சொல்கிறான். அதே லுக்மான் என்று சொல்லக்கூடிய 31வது அத்தியாயத்தின் 14 வசனம், உம்மாவை வந்து பேணுறோமே, அவங்களுக்கு பணிவிடை செய்யணுமே, அதற்கு வந்து அல்லாஹ் சொல்லக்கூடிய காரணம், ஹமலத்து உம்முஹு வஹினன் அலா வஹினின் வபிசாலுஹு ஃபி ஆமைன், உங்களுடைய தாய் தான் உங்களை சுமந்தார்கள், கர்ப்பத்தில் சுமந்தாங்கல, 8 மாசமோ 9 மாசமோ சுமந்தாங்கல, அந்த சுமப்பதுங்கிறது என்ன பெரிய ஒரு சிரமம். அதாவது நம்ம தாய் நம்மளை சுமக்குமோ நமக்கு தெரியாது, நமக்கு எந்த கஷ்டம் தெரியும் அப்படின்னு சொன்னா, நம்ம மனைவி நம்முடைய பிள்ளைகளை சுமக்கிறாங்களே, அப்ப மனைவி கஷ்டப்படுறாங்களே, அதை கண்ணுக்கு முன்னால் பார்க்கிறோமோ இல்லையா, நினைச்ச சாப்பாடை சாப்பிட முடியாது, நினைச்ச மாதிரி படுக்க முடியாது, நினைச்ச மாதிரி உட்கார முடியாது, சில சமயத்துல விரும்பி சாப்பிட்டு இருப்பாங்க, ஆசைப்பட்டு சாப்பிட்டு இருப்பாங்க, அது வாந்தி என்ன செஞ்சிடும், வெளியே வந்துறேன், ஒழுங்கா தூக்கம் வராது. அப்ப உம்மா படக்கூடிய, தாய் படக்கூடிய கஷ்டத்தை நாம் கண்களில் பார்க்காவிட்டாலும், யாரு படக்கூடிய கஷ்டத்தை பார்க்கிறோம், நம்முடைய மனைவி நம்முடைய பிள்ளைகளுக்காக கஷ்டப்படுறாங்களே, இதை கண்களில் பார்க்கிறோமா இல்லையா. அதே மாதிரிதான் நமக்காக யார் கஷ்டப்பட்டிருப்பா, நம்ம தாய் கஷ்டப்பட்டிருப்பா என்ற காரணத்தால், ஹமலத்து உம்முஹு, உங்களுடைய தாய் உங்களை சுமந்தார்களே, அதற்காகவும் சுமப்பது எப்படி சுமந்தாங்க அப்படின்னு சொன்னா, வஹினன் அலா வஹினின், கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம், பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை, சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு கர்ப்பத்துல சுமந்தாங்க. ஒண்ணும் இல்லைங்க, ஒரு 1/2 கிலோ பொருளை நீங்க உடம்போடு எப்போது கட்டியே வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம கஷ்டமா இருக்குமா இல்லையா. சின்ன ஒரு பையத்துக்கிட்டு வர்றோம், 1 கிலோ சாமா இருக்குது, அதை எப்படா கொண்டு போய் வச்சிருவோம் அப்படித்தான் ஆசைப்படுவோமே தவிர கையில் சுமந்து கொண்டிருக்கிறவன் வந்து விரும்புவோமா? அப்ப சாதாரண ஒரு பொருளை கையில் சுமப்பதே கஷ்டம் என்று சொன்னால், வயிற்றுக்குள்ள வந்து ஏறக்குறைய 9 மாதம் கலா சுமந்து கிடக்கிறாங்களே, அது கஷ்டத்திற்கு மேல் அவர்கள் சுமந்தார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப முதல் காரணம் அவர்கள் கருவியில சுமந்தது. இரண்டாவது வவிசாலுஹு ஃபி ஆமைனி, கருவில் அவர்கள் சுமந்து விட்ட பிறகு பிரசவம் என்ற பெயரில் உங்களை பெற்றெடுத்தார்களே, அந்த பிரசவ கஷ்டம், அரபில் நம்ம தமிழ்ல பிரசவங்கிறோம், என்ன சவம்டா என்ன, ஜனாசா, சவப்பெட்டி ஊழல், முந்தைய கவர்மெண்ட் பண்ணி உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்ப சவம் என்று சொன்னால் அது என்ன, ஜனாசா. அப்ப பிரசவம் அதாவது மரணத்திற்கு பிறகு என்ன செய்கிறது, மறுபிறவி என்று பேசுவோமே, ஒரு தாய்க்கு தான் தெரியும் அந்த கஷ்டங்கிறது வந்து ஆண்களை வந்து உணர முடியாது, ஒரு பெண்ணுக்கு தான் என்ன தெரியும் அந்த பிரசவத்துடைய கஷ்டம் தெரியும். அப்ப பிரசவத்தில் ஒரு பெண்மணி ஒரு தாய் படாது பாடுபட்டு உன்னை ஈண்டெடுத்தாலே பெற்றெடுத்தாலே அதற்காக நீ என்ன செய்ய, அவளுக்கு சுக்குர் பண்ணு என்று அல்லாஹ் பேசுகிறான். மூன்றாவதாக உன்னை சுமந்தது மாத்திரமல்ல, உன்னை பெற்றெடுத்தது மாத்திரமல்ல, வபிசாலுஹூஃபி ஆமைனி, 2 ஆண்டுகள் உனக்கு பாலூட்டினாலே தாய்ப்பாலுக்கு நிகரான ஒரு சத்து உலகத்துல ஏதாச்சும் உண்டா? நீங்க கோடி கோடியா கொட்டி கொடுத்து வெளிப்பொருளை வாங்கி கொடுத்தாலே தாய்ப்பாலுக்கு நிகர் தாய்ப்பால் தான் என்பதை இன்றைக்கு மருத்துவ உலகம் மின்சார உலகம் சொல்லுகிறது. அப்ப ஒரு தாயத்துடைய ரத்தத்தை பாலாக மாற்றி 2 வருஷம் பால் கொடுத்தாங்களே, அதுக்காக என்ன பண்ணு, தாய்க்கு சுக்குர் பண்ணு என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப அல்லாஹ் வந்து எனக்கு அடுத்தபடியாக தாய்க்கு நன்றி செலுத்த வேண்டும், அப்புறம் தந்தைக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று பேசுகிறானே. அப்ப தாயும் தந்தையும் சேர்ந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, தாய் ஒரு வகையில கஷ்டப்பட்டிருப்பாங்க, தந்தை இன்னொரு வகையில கஷ்டப்பட்டிருப்பாரு, அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டிருக்கிறனால அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக தாய்க்கும் தந்தைக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். மட்டுமில்லாம என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, நம்முடைய துவாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணுமா, தாய் தந்தைகளுக்கு நீங்கள் பணிவிடை செய்ய வேண்டும். யாரு தாய் தந்தைக்கு பணிவிடை செய்யறாங்களோ அவங்களுடைய துவாவத்தை அல்லாஹ் என்ன செய்வான், ஏற்றுக்கொள்வான் என்பதை நான் சொல்லவில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை பதிவு சொல்றாங்க. இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹு அலைஹி தன்னுடைய ஸஹீஹ் முஸ்லிமில இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க. ஒரு அற்புதமான வரலாற்று செய்தி, உவைசுல் கரணி ரஹிமஹுல்லாஹு அலைஹி. இந்த உவைசுல் கரணி யார் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியில நபியா வாழ்ந்துகிட்டு இருந்த ஹயாத்தா வாழ்ந்தாங்கல, மக்காவுல வாழ்ந்தாங்கல, அப்ப இந்த உவைசுல் கரணையும் முஸ்லிமாக வாழ்ந்தவர். ஆனால் அவர் யார் இல்ல, சஹாபி இல்ல. ஏன் இல்லை என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல வசிக்கிறாங்க, இவர் யமன் தேசம், உவைசுல் கரணி சொந்த ஊர் எது, யமன் தேசம். அவர் யமன் தேசத்தில் இஸ்லாம் அங்கே போகுது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், பக்காவான ஒரு உண்மையான முஸ்லீமாக உவைசுல் கரணி ரஹிமஹுல்லாஹு அலைஹி நபிகள் நாயகத்துடைய சமகாலத்திலேயே யமன் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்ப அவருக்கு என்ன ஆசை அப்படின்னு சொன்னா, நம்ம பயணம் பண்ணி மக்காவுக்கு போவனே, மக்காவுக்கு போய் ரசூல்லா போய் பார்த்துறேன் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு. நமக்கு அந்த ஆசை வருமா வராதா, அவருக்கு அந்த ஆசை வந்துச்சு. ஆனால் அன்றைக்கு யமன் தேசத்திலிருந்து மக்காவுக்கு போக வேண்டும் என்று சொன்னால் குறைந்தபட்சம் 1 மாத காலம் பிரயாணம் செய்ய வேண்டும். 1 மாசம் போனாதான் போய் ரசூல்லாவை பார்க்க முடியும், அப்புறம் அடுத்த மாசம் பிரயாணம் பண்ணாதான் ஊருக்கு செய்ய முடியும், வந்து சேர முடியும். அவர் யோசிக்கிறாரு, அவருக்கு இருந்த ஒரு வயதான தாய், அந்த தாய்க்கு அவர் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார். அப்ப நம்ம தாய்க்கு பணிவிடை செய்வதா, மக்காவுக்கு போய் ரசூலுல்லாஹை பார்த்து சஹாபியாக மாறுவதா, சரியா என்று அவர் யோசிக்கிறார். நீங்கள என்ன செஞ்சிருப்பீங்க, உங்க காலத்துல அந்த மாதிரி இருந்தாக்க இல்லையா, போய் மக்காவில போய் ரசூலுல்லாஹை பார்த்து வந்திருக்கலாமே, எனக்கு அந்த மாதிரி என்ன வரும், மனுஷன் தானே, ஏன்னா அவங்க மூத்தா பிதா பார்க்க, நம்ம மூத்தா பிதா பார்க்க முடியாது, அந்த மாதிரி என்ன வந்துடுறேன். அவருக்கு கன்ஃபியூஸ் ஆகுறாரு, போகலாமா வேண்டாமா யோசிக்கிறாரு. யோசிச்சு அவரா ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு, இல்ல மக்காவுக்கு போக வேண்டாம், ரசூலுல்லாஹை போய் பார்க்க வேண்டாம். அதை விட எது சிறந்தது, தாய்க்கு செய்கின்ற கடமைகள் பணிவிடையே சிறந்ததாக இருக்கிறது என்று அவர் முடிவெடுத்துக் கொண்டார். இந்த செய்தி நபிகள் நாயகத்தை எட்டுகிறது. எட்டினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முடிவை அங்கீகரித்தார்கள். அவர் செய்தது சரி, வயசு செய்தது என்ன, சரியாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சஹாபாக்களுக்கு சொன்னார். சஹாபாக்கள் என்று சொன்னால் சாதாரண லேசுமாசன சஹாபி இல்ல, அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு, உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு, இது மாதிரியான பெரிய சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். என் அருமை சஹாபாக்களே, யமன் தேசத்திலே உவைசுல் கரணி என்ற ஒரு சோழர் இருக்கிறார். அவர் தன்னுடைய தாய்க்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார். அவர் தாய்க்கு பணிவிடை செய்யக்கூடிய காரணத்தால் அவர் கேட்கக்கூடிய அத்தனை துவாக்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். சரியா, அவர் கேட்கிற அம்புட்டு துவாவையும் அல்லாஹ் என்ன செய்வான், ஏத்துக்கிடுவான். அதுக்கு என்ன காரணம், தாய்க்கு செய்யக்கூடிய பணிவிடை. எனவே அவர்களை நீங்கள் சந்தித்தால் உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்குமாறு அவரை துவா செய்ய சொல்லுங்கள். யாருடைய பாவத்தை, அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு, உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு, உங்க பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு யார துவா செய்ய சொல்லுங்க, உவைசுல் கரணிய துவா செய்ய சொல்லுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு முன் அறிவிப்பு செய்தார்கள். செஞ்சு போட்டு அவங்க காலந்து அப்படி போய் ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிருவாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தா போன பிறகு இந்த நற்செய்தி முன் செய்திருக்கு பாத்தியலா, ரெண்டு பேரும் இந்த மாதிரி சஹாபாக்கள் எல்லாம் உவைசுல் கரணி வருவாரு, நம்ம பார்ப்போம், இந்த கோரிக்கையை வைக்கலாம் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. முதல் கலீஃபா அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு ரெண்டே கால வருஷம் ஆட்சி பண்ணாங்க. அபூபக்கர் சித்திக்கும் என்ன பண்ணல, உவைசுல் கரணிய பார்க்கல. அவங்க காலத்திலையும் உவைசுல் கரணி மக்காவுக்கு வரல, அம்மாவுக்கு பணிவிடை செய்தார, பார்க்க முடியல. ரெண்டாவது அடுத்த கலீஃபா யாரு, உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு. அவங்க காலத்துல அம்மா மௌத்தா போயிட்டாங்க. அம்மா என்ன மௌத்தா போயிட்டாங்க. அம்மா மௌத்தா போனவனையும் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, மக்காவுக்கு போயிட்டு வந்துடலாமே அப்படின்னு ஒரு குழுவோடு இவர் மக்காவுக்கு வருவார். மக்காவிற்கு வந்து கலீஃபா, அதாவது மக்காவுக்கு வந்துட்டு மதீனாவுக்கு போவாரு. மக்காவுக்கு வந்து உமராங்கிற அந்த கடமையை முடித்து விட்டு மதீனாவுக்கு போவாரு. மதீனாவுக்கு போய் கலீஃபாவை சந்திப்பார். கலீஃபா யாரு, உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு சந்திப்பாங்க. சந்திச்ச அந்த அந்த கோலம் அந்த வயசு எல்லாம் வயசுல மூத்தவங்க மூத்தவங்க வரால கலீஃபா ஒரு ஒரு யூகிப்பாங்க. ஒருவேளை இந்த குழுவுல ரசூல் அறிவித்தாங்களே உவைசுல் கரணி அவர் இருப்பாரோ அப்படிங்கிற உமர் பின் கத்தாபுக்கு வந்து அந்த தொலைநோக்கு பார்வருக்கு பத்தியலா, அல்ல செம கட்டிக்காரர் கரெக்டா ஆளை பார்த்து கண்டுபிடிச்சிருவாரு. அவர் ஒருவேளை இதுல அந்த ஆள் இருப்பாங்களோ என்பதை புரிந்து கொண்டு கேட்பாங்க, உங்கள்ல யாரும் உவைசுல் கரணிங்கிற ஆள் உண்டா அப்படிங்குவாங்க. ஒரு வயசான ஒருத்தர் சொல்லுவாரு, நான் தான் உவைசுல் கரணி, நான் யாரு உவைசுல் கரணி என்று அவர் சொன்னார். சொன்னால் கலீஃபா உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவரை ரொம்ப கண்ணியப்படுத்துவாங்க, ரொம்ப கண்ணியப்படுத்தி சொல்லுவாங்க, உவைசுல் கரணி அவர்களே, நீங்கள் நபிகள் நாயகத்தால் முன் அறிவிக்கப்பட்ட நற்செய்தி சொல்லப்பட்டவர். நீங்கள் கேட்கக்கூடிய அத்தனை துஆக்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதாக நபிகள் நாயகம் சொல்லிருக்கிறார்கள். துஆக்களை ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, உவைசுல் கரணி வல்லாஹி நான் இதை செய்வேன், சரி அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணி நான் இதை செய்வேன் என்று அவர் சொல்லிவிட்டால் அதை அல்லாஹ் செய்து முடிக்க வைப்பான். அவர் வல்லாஹின்னு சொல்லிவிட்டா அதை செஞ்சு முடிக்க வைக்கணுமே, அதுக்குரிய அம்புட்டு வேலையும் செய்யணுமே, எல்லாத்தையும் ஈஸியாக்கணுமே, அல்லாஹ் என்ன செய்வானா, அந்த சூழலை ஈஸியாக்கி விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்றாங்க. மட்டுமில்ல, நீங்க வந்து அவரை சந்திக்கலாம். அப்படி சந்தித்தால் என்ன கோரிக்கை வைங்க, எங்க பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அவரை துவா செய்ய சொல்லுங்க என்று சொன்னார்கள். எனவே உவைசுல் கரணி அவர்களே, என்னுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்குமாறு எனக்காக நீங்கள் நீ கேட்கிறது யாரு, உமர் சொர்க்கவாசி, சொர்க்கம் என்று அறிவிக்கப்பட்டவர், சொர்க்கத்தில் ஒரு மாளிகை என்று முன் அறிவிப்பு செய்யப்பட்டவர். அவங்க சொல்லுவாங்க, எனக்காக என் பாவத்தை மன்னிக்கிறதுக்காக நீ அல்லாஹ் துவா செய்யுங்க என்று கலீஃபா உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு உவைசுல் கரணிக்கு சொல்லுவாங்க. அவங்க துவா செஞ்சாங்க. இந்த மாதிரி சந்திப்பு முடிகிறது. சந்திப்பு முடித்த உடனே அந்த குழு போக போகும், வெளியே போக போகும்போது அப்ப கலீஃபா உமர் ரழியல்லாஹு அன்ஹு உவைசுல் கரணிட்ட வந்து சொல்லுவாங்க, நீங்க போறீங்கல்ல, நீங்க அப்ப அதுக்கு அவர் என்ன பண்றாரு சொன்னா, யமன் தேசத்துல எகிப்துக்கு போயிருவார். அந்த ஊரை அம்மா மூத்தா போனையும் யமனை காலி பண்ணி போட்டு, அதாவது யமனை கேலி பண்ணி காலி பண்ணி போட்டு எங்க போயிருவாரு, எகிப்துக்கு போயிருவாரு. அப்ப நீங்க எங்க போறீங்க இப்பன்னு கேட்பாங்க கலீஃபா. நான் யமனுக்கு போறேன் அப்படின்னு சொல்லுவாரு. யமனுக்கு நீங்க போறீங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் ஒரு தபால் எழுதி யமனுடைய கவர்னருக்கு தர்றேன். சரியா, கலீஃபா ஜனாதிபதி, பெரிய ஜனாதிபதி, ஜனாதிபதி சொல்றாங்க, என்னால் நியமிக்கப்பட்ட யமன் தேசத்து எகிப்து தேசத்து கவர்னர், அந்த எகிப்திய கவர்னருக்கு நான் என்ன செய்வேன், ஒரு தபால் தான், தபால் இல்ல, அதுல என்ன என்னுடைய உத்தரவு, நான் ஜனாதிபதி, கவர்னருக்கு உத்தரவு போட்டு ஒரு தபால் தருவேன், அதுல எது சம்பந்தமான உத்தரவு போடு அப்படின்னு சொன்ன, இந்த உவைசுல் கரணி நபிகள் நாயகத்தால் நற்செய்து சொல்லப்பட்டவர். எனவே இவரை கண்ணியத்தோடு நடத்த வேண்டும், இவருக்குரிய மதிப்பு மரியாதையோடு நீங்கள் நடத்துங்கள் என்று உங்களை பத்தி அந்த விசேஷ செய்திருக்கு பத்தியாளா, அதை நான் தபால் மூலமா எழுதி என்ன எகிப்துக்கு கவர்னருக்கு உத்தரவு போடுவேன் அப்படிங்க வாங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்மளா இருந்தா வாங்கிட்டு போவோமா மாட்டோமா இல்லையா? ஒண்ணும் இல்ல, ஒரு கலெக்டருக்கு போட்டு என்னமோ தரவு போறாங்க உங்களுக்கு, நீங்க போவீங்களா இல்லையா? சிஎம் போடுறாங்க, கலெக்டர் சிஎம் விட்டுருங்க. நான் பாத்துருக்கிறேன் சில ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் அந்த மாதிரி பண்ணும் போது அசால்ட்டா உட்காந்துட்டு இருப்பாங்க, சன் டிவி காரன் கேமரா ஊத்திக்கிட்டு வருவான், அப்படி கேமரா ஊத்திக்கிட்டு வந்து கரெக்டா இருப்பாங்க பாத்துருக்கிறேன். அதே மாதிரி அவங்க பேரு அவங்க போட்டோ சின்னத்தஞ்சில வந்து இருக்குது, என்னட்டே காட்டுக்கலாம் பத்தி என் போட்டோ பாய் பாருங்க பேர் போட்டுருக்குது. சாதாரண சின்னத்தஞ்சிங்க, சின்னத்தஞ்சில பேரு வந்தா போட்டோ வந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்குது, டிவியில பார்த்தா அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. அப்ப ஹலீஃபா வந்து நீங்க யாருங்கிறத நான் கவர்னருக்கு அறிவிப்பேன், கவர்னர் உங்களை ராஜ மரியாதை நடத்துவார் அப்படிங்க வாங்க அப்படி சொன்ன அந்த ஓய்வு கண்டு சொல்லுவாரு, இல்ல வேண்டாம் எனக்கு தபால் வேண்டாம், சரியா எனக்கு தபால் வேண்டாம், நான் இது மாதிரி சாதாரண எளிமையாக வாழ்ந்து எளிமையாக வர்ணிக்க நான் விரும்புறேனே தவிர என்னுடைய மதிப்பு மரியாதை நீங்க வெளியே சொல்ல வேண்டாம், தபாலே எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஹலீஃபாவே தபால் தர்றேன்டாரு. சரியா ஓய்ச்சல் என்ன பண்ணாங்க, வேண்டாம்னு சொல்லிட்டு சாதாரணமா வந்துட்டாங்க, ரொம்ப எளிமையாக வாழ்ந்து எளிமையாக மூத்தா போனாங்க என்கிற இந்த செய்தியை இமா முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹு அலைஹி தன்னுடைய ஸஹீஹ் முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிதாபுல இந்த ஹதீஸ் இந்த வரலாறை பதிவு பண்றாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே, நம்முடைய துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அங்கீகரிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும், தாய் தந்தைக்கு கடமைகளை பணிவிடைகளை செய்ய வேண்டும் என்பதற்கு இந்த ஹதீஸ் வந்து அழகான ஆதாரம். மட்டுமில்லாம அவங்கள்டேந்து பதுவா வாங்க கூடாது, அவங்கள்ட்ட துவா தான் வாங்கணுமே தவிர என்ன வாங்க கூடாது, பதுவா வாங்க கூடாது என்பதை இமா புகாரி வந்து சொல்றாங்க. ஜுரைஜ் என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு நல்லவர், ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு நல்லவர், பேர் என்ன, ஜுரைஜ் ரஹிமஹுல்லாஹு அலைஹி, ரொம்ப இபாதத்து பண்ணுவாரு அவரு. அவரா தனியா ஒரு பள்ளிவாசல் கட்டி எந்த வம்பு தும்பு ஃபித்னா ஃபசாது அதுகளுக்கெல்லாம் போகாம தா உண்டு வணக்க உண்டு தாவா உண்டு அப்படின்னு தாவா பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படின்னு அவர் தாவா பண்ணிக்கிட்டு இருக்கும் போது பள்ளிவாசல தொழுதுகிட்டு இருக்கும் போது அவர் வந்து தொழுதுகிட்டு யாரு, ஜுரைஜி, ரசூல்லாவுக்கு முந்தி நடந்த வரலாற்று செய்தி, ரசூல்லாவுக்கு வகி மூலம் பாதிக்கப்படுது, அதை என்ன செய்யறாங்க மக்கள்கிட்ட சொல்றாங்க. அந்த ஜுரைஜி தொழுதுகிட்டு இருப்பாரு, தொழுதுகிட்டு இருந்தா அவங்க அம்மா வந்து யா ஜுரைஜ் என்று அழைத்தார். அப்படி ஜுரைஜின்னு கூப்பிடுறாங்க, இவருக்கு அம்மா கூப்பிடுறாங்கள, தொழுகையை விட்டுட்டு போய் பேசலாமா அம்மா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு தருமாற்றம் வந்துச்சு. ரெண்டாவது அந்த அம்மா கூப்பிட்டாங்க, இவர் பதில் சொல்லல. மூணாவது அந்த அம்மா கூப்பிட்டாங்க, இவர் என்ன செய்யல, பதில் சொல்லல. பதில் சொல்லாத காரணத்தால அந்த அம்மா வந்து பதுவா பண்ணிட்டு போயிருவாங்க. அந்த அம்மா யாரு, ஜுரைஜுடைய சொந்த அம்மா பதுவா பண்ணிவிட்டு அல்லாஹும்ம லா துமித்துஹு, அல்லாஹவே நீ இவரை மூத்தாக்கி விடாதே, இதுவரை மூத்தாக்க வேண்டாம் என்று சொன்னால் ஒரு விபச்சாரி மூலமாக இவருக்கு சோதனையை கொடுக்காத வரை இவரை நீ என்ன செய்து விடாத, மூத்தாக்கி விடாத, ஒரு விபச்சாரி மூலமாக இவர் சோதனைக்குள்ளாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பதுவா பண்ணிவிட்டு அந்த அம்மா போயிருவாங்க. போனா என்ன நடக்கு தெரியுமா, ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி அவ வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க, ஆடு மேய்க்க கூடிய இன்னொரு ஆம்பளை ரெண்டு பேருக்கும் தப்பா நடந்து போயிரு, தப்புல இருந்து அந்த அம்மா கர்ப்பமாயிரேன், கர்ப்பமாயி புள்ளையும் பெத்துறேன், கர்ப்பமாயி புள்ள பெத்து புட்டு நேரா வந்து ஊர் மக்கள்கிட்ட என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, இந்த பிள்ளைக்கு யார் தகப்பேன், இந்த ஜுரைஜு தான் தந்தை, ஜுரைஜுக்கு அந்த தப்புக்கு சம்பந்தமே இல்லங்க, அந்த மாதிரி சொல்லி இந்த ஜுரைஜு தான் இந்த பிள்ளைக்கு தந்த என்று அந்த பெண்மணி சொல்லிவிடும். சொன்ன உடனே அந்த பொதுவா பெண்கள் சொன்னா ஊர் நம்பும் இல்ல, யதார்த்தமான ஒன்று. அப்ப நல்லவராய் விசாரிக்கணுமே போகணுமே வரணுமே அந்த மாதிரி இல்லாம அந்த ஊர் மக்களே நம்பி என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அவரை கட்டினாரே பள்ளிவாசல் எல்லாத்தையும் நுறுக்கிடுவாங்க, அவரை அடிச்சு பள்ளிவாசல் நுறுக்கி அந்த மாதிரி ஒரு சின்ன பின்னமாக்குவாங்க. என்னென்னமோ அவர் சொல்லி பாப்பாரு, நான் இல்லைங்க வாரு, இல்ல நீ தான் அந்த பெண்ணே சொல்லுத, சம்பந்தப்பட்ட பெண்ணே சொல்லுத அப்படின்வாங்க. அவர் அடி உதையோடு பள்ளிவாசல் நுறுக்கப்பட்டதோடு அவர் அந்த மன வேதனையில அந்த ஊர் மக்கள்கிட்ட சொல்லுவாரு, நான் இல்லை என்று சொல்லிவிட்டு அந்த புள்ள இருக்கிற பிறந்த புள்ள அந்த புள்ளையுடைய வயிற்றில் கை வைத்து, உன்னுடைய தந்தை யார், சரியா மன் அபூக்க, உன்னுடைய தந்தை யார் என்று கேட்டது யாரு, ஜுரைஜ் ரஹிமஹுல்லாஹு அலைஹி கேள்வி கேட்டார். அந்த குழந்தை பேசியது, இந்த ஆடு மேய்க்கக்கூடிய இடையன் தான் எனக்கு தந்தையாக இருக்கிறான், குழந்தை பேசியதா இல்லையா? ஒரு மூணு குழந்தை நாலு குழந்தை பேசிய அதிசய குழந்தைகள் என்பதை நீங்கள் குர்ஆன் சுன்னாவிலே பார்க்கலாம். உதாரணமாக ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் குழந்தைகளை பேசினாங்களா இல்லையாங்க? அதே மாதிரி இந்த ஜுரைஜி சம்பவத்திலே குழந்தை பேசியது இன்னார் இந்த ஆடு வைக்கக்கூடிய இந்த இடையன் தான் யாரு? என்னுடைய தந்தையாக இருக்கிறான் என்று அந்த குழந்தை பேசின உனையே அந்த மக்களுக்கு அதிர்ச்சி ஆச்சரியம் தாங்க முடியாம புள்ள சின்ன புள்ள பேசிட்டா இல்லையா, தாங்க முடியாம சுபஹான் அல்லாஹ் இது உண்மைதான், நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் என்று ஜுரைஜிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. கேட்டது மட்டும் இல்ல, ஜுரைஜா நீங்க சொல்லுங்க, நாங்க தங்கத்தால என்ன பண்ணுவோம், பள்ளிவாசல் இடித்த பள்ளிவாசல கட்டி கொடுத்துருவோம் என்று அவர்கள் சொன்னார்கள். ஜுரைஜி சொன்னாரு, எனக்கு அப்பெல்லாம் வேண்டாம், நான் ஏற்கனவே ஒரு ஓலை குடிச்ச மாதிரி போட்டு வச்சிருந்தேன், அதே மாதிரி எனக்கு போட்டு கொடுத்துருங்க என்று அவர் சொன்னார். அதே மாதிரி போடப்பட்டது என்கிற இந்த வரலாற்று செய்தியை நபிகள் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டுறாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே, அப்ப அந்த அம்மா பதுவா பண்ணாங்களே, அந்த பதுவா யார பாதித்தது? துரைஜி என்று சொல்லக்கூடிய ஒரு சாலிஹானவரையே பாதித்திருக்கிறது என்று சொன்னார். அவ பெற்றோர்கள்டேந்து துவாவை பெற வேண்டுமே தவிர எதை பெறக்கூடாது? முடிந்தவரை வதுவாவை பெறக்கூடாது என்பதற்கு இந்த ஹதீஸுகள் இந்த வரலாறுகள் தெளிவான சான்று. மட்டுமில்லாம நம்ம வந்து அவங்களுக்காக துவா செய்யணும், அம்மா பாப்பாவுக்காக நம்ம என்ன செய்யணும், துவா செய்ய, அவங்க ஹயாத்தா இருந்தாலும் சரி அவங்க மூத்தாப்பு இருந்தாலும் சரி துவா செய்யணுங்கிறத விட அந்த துவாவை அல்லாஹ் குர்ஆனிலே கற்றும் தருகிறான் இல்லையா. சூரா பனு இஸ்ரா என்று சொல்லக்கூடிய 17வது அத்தியாயத்தின் 24 17 அல்லாஹ் பேசுகிறான். என்ன சொல்றான்? ரப்பிர்ஹமுஹுமா கமா ரப்பயானி சகீரா, நம்முடைய துஆக்களில் நீங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும், ரப்பிர்ஹமுஹுமா கமா ரப்பயானி சகீரா, எங்களுடைய ரப்பே அவ்விருவர்கள் மீது நீ அன்பு காட்டுவாயாக, பாசம் காட்டுவாயாக. எப்படி அன்பு பாசம் காட்டுவாயாக? கமா ரப்பயானி சகீரா, நாங்கள் குழந்தையாக இருக்கிற போது அவங்க எங்க மேல எவ்வளவு பாசம் காட்டினாங்களோ அது மாதிரி நினை செய்வாயாக, அவர்கள் மீது பாசம் காட்டுவாயாக. நம்ம சின்ன பிள்ளையா இருந்திருப்போம், நம்முடைய அம்மாவோ அத்தாவோ வெளியே மீட்டிங் மீட்டிங் போறதுக்காக நீட்டா ட்ரெஸ் போட்டு வந்திருப்பாங்க, வெளியே வருவாங்க, உள்ளே தூக்கி இருப்பாங்க, புள்ள வந்து யூரின் போயிடும். பாத்துருக்கோம், நம்ம நம்ம குடும்பத்திலேயே பாக்குறோம், புள்ள வந்து யூரின் போயிடும், புள்ள வந்து யூரின் போயிருச்சேங்கிறதுக்காக புள்ளைய தூக்கி வீசிடுவாங்களா, புள்ளைய திட்டுவாங்களா, அது லெட்டின் போயிடுறேன் என்ன மாதிரி பண்ண, அதை வந்து அது ஒரு சுகமா ஏத்துக்கிடுவாங்க. அதே சமயத்துல மாப்பிள்ள வெளியே வருவாரு, ஒரு காருக்காரன் சேர்த்து அடிச்சிருவான் இல்லையா, காருக்காரன் சேர்த்து அடிச்சிடறாங்க, அவன் கூட சண்டைக்கு போறமே இல்ல, காரு நிக்காம போயிட்டா வதுவா பண்றமா இல்லையா? அப்ப காருக்காரன் சேர்த்து அடிச்சுட்டா தண்ணி அடிச்சுட்டா வதுவா பண்றமே, கோபம் வருதே சண்டைக்கு போறமே, அவ புள்ள வந்து யூரின் போயிட்டா, புள்ள வந்து மரம் கழித்து விட்டால், புள்ளை வந்து வாந்தி எடுத்து விட்டால், நமக்கு எங்கேயுமே கோபம் வருவது இல்லையே, ஏன் வர்றது இல்ல? இது ஏன் புள்ள பாசம், அந்த பாசம் என்ன செய்கிறது, அது கூட ஒரு சந்தோஷமாக மாறுகிறது. அப்ப நம்ம துவா செய்யணும், அல்லாஹ்வே நான் குழந்தையாக இருக்கிற போது என்னை என்னுடைய பெற்றோர்கள் எப்படி அன்பாக பாசமாக வைத்துக் கொண்டார்களோ அதுபோன்று அவர்களை நீ என்ன செய்வாயாக, அன்பாக பாசமாக வைத்துக் கொள்வாயாக. அழகான துவாவை இல்லையா? அப்ப ரப்பிரஹமுகமா கமா ரப்பயானி சகீரா என்கிற துவாவை நாம் செய்ய வேண்டும். மட்டுமில்லாம நூஹ் அலை இஸ்லாம் துவா செஞ்சாங்களே திருமறை குர்ஆனில், நூஹ் என்ற சூராவுடைய கடைசி ஆயத்திலேயே அவங்க கேட்ட துவா என்ன, என்ன துவா செஞ்சாங்க? ரப்பிஃபிர்லி வலிவாலிதைய வலிமன் தகல பைத்திய மூமினா வலில் மூமினீன வல் மூமினாத் வலா தஸ்ஸிதில் வாலிமீன இல்லா தபாரா. எங்க இருக்குது சூரா நூஹ் என்று சொல்லக்கூடிய சூராவுடைய கடைசி ஆயத்து? ரப்பிஃபிர்லி வலிவாலிதைய வலிமன் தகல பைத்திய மூமினா வலில் மூமினீன வல் மூமினாத். அல்லாஹ்வே எங்களையும் எங்களுடைய பெற்றோர்களையும் எல்லா மூமின்களையும் நீ என்ன செய்வாயாக, மன்னிப்பாயாக. கேட்டாங்களா இல்லையா? அப்ப நம்ம இந்த மாதிரி இதுக்கு இந்த வரலாறு, நூஹ் நபி வந்து எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தி வாழ்ந்த ஒரு நபி, அவர் கேட்ட துவாவை குர்ஆனில் ஏன் அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால், ஏன் அல்லாஹ் சொல்கிறான்? அந்த துவாவை நீங்க மனப்பாடம் பண்ணுங்க, நீங்களும் கேளுங்க. பாடத்திற்கு குர்ஆன் என்பது வந்து வரலாற்று புஸ்தகம் அல்ல, அது வேத நூல். வேதத்தில் வரலாறு ஏன் சொல்லப்படுது என்று சொன்னால், அந்த பாடத்தை நீங்கள் படிக்க வேண்டும், அதுபோன்று நீங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக குர்ஆனில் சில வரலாறுகள் பதிவு செய்யப்படுகிறது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். இமா புகாரி தன்னுடைய சஹீஹுல் புகாரியின் 2654வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்க, அலா உனபியுக்கும் பி அக்பரில் கபாயிர், என் அருமை சஹாபாக்களே பாவங்களில் மிகப்பெரியதை உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் ஆமா நாங்க அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பாவத்தில் மிகப்பெரிய முதல் பாவம் என்ன என்று சொன்னால் அல் இஷ்ராக்கு பில்லா, எது அல்லாஹ்வுக்கு ஷிர்க்கு செய்தல், இதுதான்பா ரொம்ப பெரிய பாவம் அப்படின்ட்டாங்க. ரெண்டாவது சொன்னாங்க உகூக்குல் வாலிதைன், பெற்றோர்களை நோவினைப்படுத்துதல், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய மறுத்தல், சரியா? இது என்ன பாவத்தில் இரண்டாவது பெரிய பாவம். இபாதத்துகள் அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியா அம்மா உமா அப்பாவுக்கு செய்யணும், பாவத்துல வந்து ஷிர்க்குக்கு அடுத்தபடியா பெரிய பாவம் என்ன, அவங்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை செய்யாமல் இருப்பது, அவர்களை நோவினைப்படுத்துவது, இதுதான் பாவத்துல இரண்டாவது பெரிய பாவம் என்று சொல்லிவிட்டு, மூணாவது பெரிய பாவம் என்ன சொன்னால் கவுலு ஜூர், பொய் சொல்லுதல், சரியா? என்று இந்த மூன்றையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றன் பின் ஒன்றாக சொன்னாங்கன்னு சொன்ன, அப்ப பாவங்களையே ஷிர்க்குக்கு அடுத்தபடியா பெரிய பாவம் என்ன, அந்த பெற்றோர்களை பணிவிட செய்யாமல் இருக்கிறாமே அதான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மட்டுமில்லாம ஒரே ஒரு ஹதீஸை சொல்லி முடிப்பதாக சொன்ன, இமா முஸ்லிம் தன்னுடைய சஹீஹ் முஸ்லிமின் 2551 ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பேரை வந்து லைனத்து பண்ணாங்க. பொதுவா அவங்க யாரையும் சபிக்க மாட்டாங்க, சபிக்கிறது வந்து அவங்களுடைய பண்பாடாக அவங்க நினைக்க மாட்டாங்க. அவங்கள ரசூலுல்லாஹி பத்தி அல்லாஹ் சொல்லும் போது எப்படி அறிமுகப்படுத்துவாப்னு சொன்ன, வமா அர்சல்னாக இல்லா ரஹமத்தன் லில் ஆலமீன், அது அகில உலகத்துக்கு இவர் யாரு, ரஹமத் அருள்கொடை, அல்லாஹ் வந்து ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் யாரு ரப்புல் ஆலமீன், ரஹமத்துல் ஆலமீன் யாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அகில உலகத்தின் ரஹமத்தாக நபியே நாம் உங்களை அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தாயிப மக்கள் அடிச்சாங்க, மத்த மக்கள் அடிச்சாங்க, யாரையாச்சும் சபிக்கிறாங்களா, சபிக்க மாட்டேன், சபிப்பது அவங்களுடைய பண்பு அல்ல, ஆனாலும் சில பேரை சபித்தார்கள். அதுல முக்கியமான ஆள் யார் அப்படின்னு சொன்னா, பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யாம இருக்கிறாங்களே, அவங்களுக்கு கஷ்டம் தர்றாங்களே, அவர்களை யார் சபித்தது, நபிகள் நாயகம் வந்து சபித்தாங்க என்பது ஹதீஸ் வருது. ரஹீம் அன்புஹு, ரஹீம் அன்புஹு, ரஹீம் அன்புஹு என்று ரசூலுல்லாஹி ஸஹாபாக்கு சொல்றாங்க. என்ன அர்த்தம், அவன் நாசமாகட்டும், அவன் நாசமாகட்டும், அவன் அழிந்து போகட்டும், அல்லாஹ்வுடைய லயனத் அவன் மீது இறங்கட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று முறை சபித்தார்கள். சபித்த உடனே சஹாபாக்கள் கேள்வி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க மூன்று முறை லயனத் பண்ணீங்களே, யார பண்ணீங்க கேட்கிறாங்க. அதுக்கு நபிகள் நாயகம் சொன்னார்கள், யார் ஒருவர் தன்னுடைய தாய் தந்தையை வயதான பருவத்திலும், அவங்க வயசாயிட்டாங்க, அந்த வயசான காலகட்டத்திலேயே அவங்களுக்கு பணிவிடை செய்யவில்லையோ, அவங்களுக்கு நோவினை படுத்துறாங்களோ, பணிவிடை செய்யாமல் பணிவிடை செஞ்ச சொர்க்கத்துக்கு போயிருவாங்க, பணிவிடை செய்யாம நோவினைப்படுத்தி ஒருத்த நரகத்துக்கு போறானே அவன் இன்னும் நாசமாகட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணாங்க, வதுவா பண்ணாங்க என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நம்ம ஒவ்வொரு நாளும் சபதம் ஏற்போங்கிற தலைப்புல ஒவ்வொரு விஷயமாக நம்மளுடைய நடைமுறை அமல் பண்ணக்கூடிய விஷயத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வார செய்தி என்ன சொன்ன, பெற்றோர்களை பேணுவோம், அவர்களுக்கு பணிவிடை செய்வோம். எப்படி இதை கேட்டு ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஆயத் ஹதீஸ்களை கேட்டு சஹாபாக்கள் நடந்தார்களோ அப்படி நடக்கக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய இபாதத்துகளை எல்லாம் அல்லாஹ் அங்கீகரித்து நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே இதுபோன்று நபிமார்களோடு சஹாபாக்களோடு நாம் அனைவரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என துவா செய்து முடிக்கிறேன். வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.